இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம்.
கேட்கிற காதும்
காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும்
கர்த்தர் உண்டாக்கினார்.
கேட்கிற காதும் காண்கிறதான கண்கள் இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். காது கேட்கிறதும் கண்ணு பார்க்கிறதையும் ரெண்டையுமே கர்த்தர் உண்டாக்குறார். எல்லாருக்குமே கண் இருக்குது, எல்லாருக்கும் காது இருக்குது. நம்முடைய கண்களில் நம்ம பார்க்கிறோம், காதுகளில் கேட்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இதை உண்டாக்கினார் என்று சொல்லி ஸ்பெசிபிக்கா இதை குறித்து சொல்லப்பட வேண்டும். நுகர்கிற மூக்கு அது கர்த்தர் உண்டாக்கலையா? இல்லையா? பேசுகிற வாயை கர்த்தர் உண்டாக்கலையா? ஏன் இந்த கண்ணையும் காதையும் மட்டும் கர்த்தர் உண்டாக்கினார்னு போட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தர் தானே உண்டாக்கினார். ஏன் இந்த கண்ணையும் காதையும் மாத்திரம் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட வேண்டும்? அப்ப எல்லா அவயமும் கர்த்தர் தானே உண்டாக்கினார். இதிலிருந்து தெரிகிறது, இந்த வேத வசனம் நாம் பார்க்கிற சாதாரண இந்த கண்களை அல்ல, மாம்சத்தின் கண்களை அல்ல, அல்லது நாம் கேட்கிறது ஆடியபிள் வாய்ஸ், சத்தத்தை கேட்கிறோமே, இந்த காதுகளை குறிக்கவில்லை. இவைகள் இரண்டுமே ஆவிக்குரிய அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. கேட்கிற காது, காண்கிற கண்கள், இவ்விரண்டுமே கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்வது இந்த சரீரத்தில் காணப்படுகிற இந்த அவயவத்தை அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய ரீதியாக இந்த வசனம் பேசுகிறது. அதை நீங்க புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வேதத்திலிருந்து மேலும் சில வசனங்களை காண்பித்தால் உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனம்.
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாய் நிற்கிற ஜனங்களை பார்த்து ஓமைகளாக இந்த அதிகாரத்தில் பல விஷயங்களை பேசுகிறார். விதை விதைக்கிறனுடைய ஓமையை குறித்து இந்த இடத்தில் அவர் பேசிவிட்டு கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னாரு. அப்ப பார்க்கணும், எல்லா ஜனங்களுக்கும் காது இருந்துச்சு, எல்லாரும் தான் அந்த ஓமையை கேட்டாங்க. ஆனால் இங்க வந்து இந்த இடத்துல வித்தியாசத்தை சொல்றாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், எல்லாருக்கும் தானே கேட்டுச்சு. அப்பயே காதுள்ளவன் மட்டும் கேட்கட்டும், எல்லாத்துக்கும் தானே காது இருந்துச்சு. ஆனால் எல்லாரையும் அவர் மனுஷன் அல்ல, கேட்கிறதற்கு காது உள்ளவன் மட்டும் இதை கேளு இல்லாட்டி கேட்காதங்கிறார். எல்லாருக்கும் காது இருந்தும் ஏன் இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்து பேச வேண்டும் இல்லையா? இப்போ கண்ணை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம், 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். 23, 16, 17.
குருடரான வழிகாட்டிகளே,
உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும்
தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும் எவனாகிலும்
தேவாலயத்தின் பொன்னின் பேரில்
சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள்.
மதிகேடரே,
குருடரே,
எது முக்கியம்?
பொன்னோ?
பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? 19வது வசனத்தை வாசிக்கலாம்.
மதிகேடரே,
குருடரே,
எது முக்கியம்?
காணிக்கையோ?
காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ?
26வது வசனத்தை வாசிக்கலாம்.
குருடனான பரிசேயனே போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறார், குருடனான பரிசேயரே, குருடனுக்கு வழிகாட்டுகிறவர்களே. இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை திரும்ப 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 குருடர்கள் குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்றே அவர்களை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் இல்லையா. அப்ப இந்த பரிசேயர்களுக்கு யாருக்குமே கண் இல்லையா, பார்வை இல்லையா? எல்லாருக்கும் பார்வை இருந்துச்சு. ஆனால் இவர்களை இவர் குருடர் என்று சுட்டி காண்பிக்கிறார். குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாகவும் இவர்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். 13 அதிகாரத்திலே காதுகளிலே கேட்டவர்களை பார்த்து காது உள்ளவன் கேளு இல்லாட்டி கேட்காது என்றாரு. இங்கே இவர்களை வெளிப்படையாக இவர்களை கர்த்தர் குருடர்கள் என்று குறிப்பிட்டு விட்டார். இதுல என்ன தெரிகிறது என்றால், இவர்கள் எல்லாருமே பார்வை உள்ளவர்கள்தான், கேட்கும் திறன் உள்ளவர்கள்தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஆவிக்குரிய செவிகளை இவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. மாம்சத்தில் கண்கள் இருந்தது, காதுகள் இருந்துச்சு, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை, ஆவிக்குரிய காதுகளும் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. அதனாலதான் இவர்களை குறித்து கர்த்தர் இப்படி சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் விவரமாய் புரியறதுக்கு மத்தேயு 13 அதிகாரத்திலே மீண்டும் வருவோம். 10 வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம்.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது
அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
உள்ளவன் எவனோ
அவனுக்கு கொடுக்கப்படும்
பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ
அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும்
கேட்டும் கேளாதவர்களாயும்
உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம்
அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது.
அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள்,
கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள்.
இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும்
காதுகளினால் கேளாமலும்
இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும்
நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக
அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறவைகளினாலும்
உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும்
அவைகள் பாக்கியமுள்ளவைகள்.
ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களை பார்த்து ஓமைகளாகவே பேசிட்டு வந்தார். அதில் பல காரியங்கள் யாருக்குமே புரியல. அதன் பிறகு சீஷர்கள் தனித்து வந்து, ஆண்டவரே, ஏன் அவங்களிடத்தில் ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டு அர்த்தத்தை கேட்கும் பொழுது இவர்களுக்கு மாத்திரம் அர்த்தத்தை விளங்க பண்ணிவிட்டு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்றார். ஏன் கர்த்தருடைய ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறாரா? இவங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கிறார், மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்காம பார்ஷியாலிட்டி காட்டுறாரா? அப்படி கிடையாது. அவர்களை நன்கு அறிந்திருக்கிறார். இவங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொல்றது வேஸ்ட். அதனால அவரோட கோமைகளாக பேசிட்டு போயிட்டார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆகையினாலே கர்த்தர் அவர்களுக்கு உவமைகளாக சொல்லிவிட்டு அவனுக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை என்கிறதை அறிந்ததுனால அவனுக்கு சொல்லவே இல்லை. இது இயேசு கிறிஸ்து தற்செயலாய் செய்த விஷயம் அல்ல, ஏசாயாவின் மூலமாய் இது தீர்க்க தரிசனமாகவே இது அறிவிக்கப்பட்டது. இவர்கள் கண்ணாத கண்டாலும் காணாதவர்கள் போல இருப்பாங்களாம், காதால கேட்டாலும் உணராதவர்கள் போல இருப்பாங்களாம். ஆகையினால் இவர்களுக்கு கர்த்தர் அதை அப்படியே மறைத்து விடுகிறார். கடைசியிலே சீஷர்களை பார்த்து அழகான வார்த்தை சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்க வேண்டும், எதையும் ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும், எதையும் ஆவிக்குரிய ரீதியாய் கேட்க தெரிந்திருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நாம் குறைவுள்ளவர்கள். ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்கவும் ஆவிக்குரிய ரீதியாய் கேட்கவும் அறிந்திருக்கிறதான நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். உண்மையிலே சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலகத்தின் காரியத்தை விட்டு முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. இது மனுஷ அறிவினாலோ ஞானத்தினாலோ ஒருவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லெவல் கூட எடுத்து வைக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் என்டர் ஆகிறது வந்து நம்முடைய கையில் இல்லை, அது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஈவு, பெரிய பொக்கிஷம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் நாம் வாழ வேண்டும் என்று ஒரு நபர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பதும், ஆவிக்குரிய வாஞ்சையோடு வேதத்தை வாசிப்பதும், ஆவிக்குரிய வாஞ்சையோடு கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவதும், இது கிடைக்க அரிதான மிகப்பெரிய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், இது பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, பாக்கியமான வாழ்க்கை. இது எல்லாருக்கும் கிடைக்காது. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் ஆயிட முடியாது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆவிக்குரிய கண் திறக்கப்படலைனா அவன் எவ்வளவுதான் வேதத்தை கற்றறிந்தவனாக இருந்தாலும் அவனை குருடன் என்று கர்த்தர் சொல்றார். மத்தேயு 23 அதிகாரத்தில் அவர் சாடுகிற நபர்களை யாரு, வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க, வேதத்தை இன் அண்ட் அவுட் தரவை தெரிஞ்சவங்க, எந்த காரியத்துக்கு டக்குன்னு வசனத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய திறமைசாலிகள் இவங்க எல்லாம். அவங்கள பார்த்துதான் சொல்றாரு, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் நீங்கள், என்ன கண்ணு திறக்கப்படலை. இவ்வளவு வேத அறிவு உனக்கு இருந்தும் உன் ஆவிக்குரிய கண் திறக்கப்படலைனா நீ ஒரு குருடன்கிறார். இவ்வளவு வேதத்தை கற்றறிந்திருந்தும் ஆவிக்குரிய ரீதியாய் அதை தெரிந்து கொள்ள முடியாவிட்டால் நீ ஒரு செவிடன்கிறார் கர்த்தர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதும் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டதுமாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆவிக்குரிய நபர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் நமக்கு வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள். தேவ பிள்ளைகள், இதை நீங்க ஒரு பொக்கிஷமாய் கருதி அதை வளர்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை வளர்த்துக்கணும், அதை வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அதை நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் குருடர்களாக இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய கண்கள் நமக்கு திறக்கப்படுகிறது. வாசிக்கலாமே 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4
தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான
சுவிசேஷத்தின் மூலம் ஒளி
அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவர்களுடைய மனதை குருடாக்கிவிட்டார்.
அப்ப இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது பிசாசை குறிக்கிறது. இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். ஆவிக்குரிய ரீதியாய் எதையுமே கவனிக்க முடியாதபடி குருடாக்கி விட்டான். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய கண்களை நமக்கு திறக்கிறார். புரிஞ்சுங்களா? அதுவரைக்கும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டு நாளைக்கு முன்னால டென்னிஸ் கூட பேசிட்டு இருந்த ஒரு காரியத்தை எங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருந்த சில விஷயத்தை, அப்ப ஒரு சம்பவம் ஒன்றை அவர் சொன்னார். அதன் உள்ளத்தை ரொம்ப யோசிச்சேன். அவருடைய தகப்பனார் பல இடங்களில் ஊழியத்தை செய்கிறவர்கள் அவங்க இருக்கிற இடத்துல. அதில் குறிப்பாக ஒருவர் மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறார் என்றால் உடனே அந்த நபரை போய் கட்டாயம் அவரை சந்திப்பார். சந்தித்து அவருடைய மரணத்தின் நேரத்திற்கு முன்பதாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி பாவறிக்கை செய்து அவர் எப்படியாயினும் பரலோகத்திற்கு போகிறதற்கு கடைசி அந்த முயற்சியை எடுப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த மனுஷன் கர்த்தரை பற்றி தெரிந்தவன், அந்த கர்த்தரை அறியாத மனுஷன், அவருடைய வாழ்க்கை குடியிலும் மற்றும் காரியத்திலும் பாவத்திலுமே இருந்து கடைசியிலே மரண தருவாய்க்குள் போய்விட்டார், மரிக்க போறார். அந்த சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட நபரை போய் பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள், இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி பாவறிக்கையின் ஜெபத்தை சொல்லி பாவறிக்கையின் ஜெபத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த நபர் மௌனமாயிருந்து கடைசியில் சொன்னாராம், அது நடக்காது. மரிக்கிற நேரத்தில், உயிர் போற நேரத்தில், அப்பொழுது அவரை பார்த்து பாவறிக்கை பண்ணுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் சொல்லுங்க, அது நடக்காது. அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தை பிறகு அது நடக்காது. அதன் பிறகு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கடைசியில கேட்டாராம், எனக்கு சாராயம் கொண்டு வாங்க அப்படின்னா. எந்த நேரத்தில்? சாகர நேரத்தில் சாராயம் கேட்டான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நடக்காது, எனக்கு சாராயம் கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஊத்தின உடனே குடிச்சிட்டு உயிர் போச்சு. எப்படி முடிவு பாருங்க. இந்த சம்பவம் நான் யோசிச்சேன் ரொம்ப. ரட்சிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டாச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னதான் வந்து அந்த கடைசி நேரத்தில் ஒருவர் வந்து அதை திறக்க முயற்சி செய்தாலும் கர்த்தர் அடைத்தது அடைக்கப்பட்டதுதான், திறக்கவே பட முடியல. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வாசலை வந்து தட்டுது. மரண நேரத்தில் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வாசலை வந்து தட்டுகிறது. ஆனால் வாழ்நாளெல்லாம் தன் இருதயத்தை அடைத்துக் கொண்ட மனுஷன் கடைசி நேரத்திலே அந்த இருதயத்தை திறக்கவே முடியல. வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியல. காரணம் என்ன? சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் இருதயத்தில் பிரகாசிக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதர் ரீசன். அப்ப இந்த ரட்சிப்பு என்பது நம்ம லைஃப்ல கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் தேவன் உண்டாக்கினார். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். கேட்கக்கூடிய காதுகள் உங்களுக்கு இருக்குதா? பாக்கியம் உள்ளவர்கள். சரி, எதுக்காக கர்த்தர் நம்முடைய கண்ணை திறக்கணும்? எதுக்காக கர்த்தர் நம்ம காதை திறக்கணும்? ரட்சிக்கப்படும் பொழுது ஏன் இது நடக்குது? இதற்குரிய காரியம் என்ன? முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு ஏன் அவர் நமக்கு அதை செய்தார் என்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரை நம்ம பார்த்தாதான் அது நமக்கு விளங்கும். எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு நாளாகவத்தின் புஸ்தகம் 7:15 வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 7:15 வசனம்.
இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு
என்
கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்
இதுதான் ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு கண் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, அதை நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஐசைட் இருக்குது, நல்ல ஹியரிங் இருக்குது அவருக்கு. எதை பார்க்கிறாரு? ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் உத்து பார்க்கிறாரு. ஒருத்தன் ஜெபிக்கிறான், அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. அவர் எதை பார்க்கிறாரு? ஜெபிக்கிறத பார்க்கிறாரு, ஜெபிக்கிற நபரை பார்க்கிறாரு. ஜெபிக்கிற நபர் எப்படி ஜெபிக்கிறான்னு பாக்குறாரு, அவங்க என்ன ஜெபிக்கிறான்னு கேட்கிறாரு. அவர் வேற எதையும் பார்த்துட்டு இல்ல. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் தீமையெல்லாம் போய் பார்த்துருக்கிறது இல்ல. ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அவனை கர்த்தர் ஒத்து பார்ப்பார். ஒருத்தன் ஜெபிக்கிறான்னா அவன் என்ன ஜெபிக்கிறான்னு ஒத்து கேட்பார். ரெண்டையுமே அவர் செய்வார். கெட்ட காரியத்தெல்லாம் போய் பார்த்துருக்கிறது இல்ல. ஜெபிக்கிற நபர்களை கவனித்து பார்க்கிறார். அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கிறத கேட்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவருடைய கண்கள், அவருடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பவுமே ஜெபிக்கிறவங்களையே பார்த்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம பெற்றிருக்கிறோம். நமக்கு அவர் ரட்சிக்கப்படும் பொழுது கண்களை திறக்கிறார். எதுக்காக, ஏன் இந்த காரியத்தை அவர் செய்கிறார்? தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் மனிதர்களை குறித்து அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? அதை தான் இந்த கண்ணையும் காதையும் வச்சு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய திட்டம், மனிதனை குறித்த தேவ திட்டத்தை இந்த கண்ணையும் காதையும் வச்சுதான் நம்மளால் புரிய முடியும். இப்பொழுது நாம் அவருடைய திட்டத்துக்குள்ளிருந்து ஆரம்பத்திலிருந்து நாம் வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 26-27 ரெண்டு வசனங்களை வாசிப்போம்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியேயும்
மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும்
மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார்.
இதுதான் தேவ திட்டம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தம்முடைய திட்டத்தை கிளீன் அவனுக்குள் எக்ஸிக்யூட் பண்றாரு. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு அவங்களை கிரியேட் பண்றாரு. அவங்களை உண்டாக்கும் பொழுது அடுத்தது அவங்களுக்கு ஒரு பிளஸிங், சகலத்தையும் அவர்கள் ஆழக்கடவர்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியில் நடமாடுகிற மிருகங்கள், சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆழக்கடவர்கள். இதுதான் தெய்வ திட்டம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மனிதனை உண்டாக்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினாரோ அதே நோக்கத்தோடு தான் இன்னைக்கு நம்மளையும் பார்க்கிறார். அவனை உண்டாக்கும் பொழுது ஒரே நோக்கம் அவருக்கு என்ன, தன்ன மாதிரியாம இருக்கணும். தனது சாயலின்படி, நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி. இந்த சாயல் ரூபம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, சாயல் அவருடைய இமேஜ், அதாவது அவருடைய சுபாவங்கள். இந்த ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ரெண்டு காது, அதில் ஆண்டவர் இந்த சாயல் என்று சொல்வது தனக்குள் இருக்கிற அதே சுபாவங்களை மனிதனுக்குள் காணப்படணும் விரும்பினார். ஏன்னா தான் சிருஷ்டித்தது தன்னை போலவே இருக்க வேண்டும். தான் உண்டாக்கின மனிதன் தன்னை போலவே இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால மனிதனை உண்டாக்கும் பொழுது தன்னை போலவே தனக்கு நிகராக எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை அதே காரியத்தில் உண்டாக்கினார். ஆண்டவர் எப்படி சிந்திப்பாரோ அப்படித்தான் ஆதாமும் சிந்திச்சான். ஆண்டவர் எப்படி பேசினாரோ ஆதாமம் அப்படிதான் பேசித்தான். ஆண்டவர் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் ஆதாமம் பார்த்தான். அப்படியே டோட்டலா அவனை தன்னை போலவே கர்த்தர் உண்டாக்கினார். மனுக்குலம் அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனால் அப்படி உண்டாக்கி அவனை தான் எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருந்தது போல அவனுக்கும் அதே அதிகாரத்தை ஷேர் பண்ணார். அப்ப பாருங்க, தனக்கு ஈக்குவலா வச்சார். அப்ப அவனை போலவே சிந்திக்கிறவன் தான் அவரை போலவே ஆளுகை செய்ய முடியும். அவரை போலவே யோசிக்கிறவன் தான் அவரை போலவே நடக்க முடியும். அவரை போலவே பேசுகிறவன் தான் அவரை போலவே வாழ முடியும். அப்ப எல்லாமே அவரை போலவே. அப்படிப்பட்டவன் தான் அவரோடு இணைந்திருக்கவும் முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரியே பேசுறவங்களோட தான் நம்மளால க்ளோஸ பேச முடியும். நம்மள மாதிரியே சிந்திக்கிறவங்களோட தான் நம்மளால அவங்களோட க்ளோஸ நடக்க முடியும். நம்மள மாதிரியே யோசிக்கிறவங்களோட தான் நம்மளால க்ளோஸா போக முடியும். வேற விதமா யோசிக்கிறவங்க, வேற விதமா பேசுறவங்க, வேற விதமா நடக்கிறவங்களோட நம்மளால க்ளோஸ் போக முடியாது. அப்ப மனிதனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? மனிதன் தன்னோடு இணைந்து இருக்கணும்னா அவன் தன்னை போலவே சிந்திக்கணும், தன்னை போலவே பார்க்கணும், தன்னை போலவே பேசணும், தன்னை போலவே நடந்து கொள்ளணும். அப்படி இருந்தால்தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்க முடியும். வித்தியாசம் இருந்தால் நெருங்கி வாழ முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் கர்த்தரோடு நெருக்கமாய் வர வேண்டும் என்றால் அவரை மாதிரியே நீங்க பார்க்கணும், அவரை மாதிரியே நீங்க சிந்திக்கணும், அவரை மாதிரியே நீங்க பேசணும், அவரை மாதிரியே நீங்க நடக்கணும். ஒரு மனுஷன் ஆண்டவரோடு நெருங்கி வருவது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோடு க்ளோஸ் வாக்கில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோடு க்ளோஸ் போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்னும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். உண்மையா சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நான் இப்ப சொல்றது போன வாரம் ஆராதனை இங்கே நடந்து கொண்டிருக்கும்போது, ஆராதனை செய்து கொண்டிருக்கும்போது என் ஆண்டவன் இருதயத்தை அப்படியே உடைத்துக் கொண்டு போயிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு பர்சனலா சொன்ன ஒரு காரியத்தை நான் இப்ப உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட எனக்கு பர்சனலா சொன்னது. நான் ஜபத்துல இன்னும் இன்னும் என்று சொல்லி என் உள்ளத்தர ஒரு ஏக்கம் அதிகமாய் கொண்டிருக்கும்போது ஒன்னே ஒன்னு சொன்னார், அது நீ ஆசைப்படுற, நீ இன்னும் இன்னும் நீ பரிசுத்தத்திற்குள்ள நீ மேல போக போகதான் அது சாத்தியம். இது போன வாரம் எனக்கு பர்சனலா சொன்னது, நான் அது யாருக்கு சொல்ல, இப்ப அது ஒத்து போறதுனால சொல்றேன். ரொம்ப நல்ல, இன்னும் மேல ஜபத்தில் போட நினைக்கிறியா, நீ இன்னும் அந்த பரிசுத்தத்துல நீ அதுல மேல வர வர வரதான் அதெல்லாம் சாத்தியமாகும், இல்லைன்னு சான்ஸ் இல்லைன்னா. ஒரு மனுஷன் ஆண்டவரை போல எவ்வளவுக்கு எவ்வளவு சுபாவத்தில் நெருங்கி வர முடியுமோ அந்த சுபாவத்தில் வரும்போதுதான் அவரோடு நெருங்கி வாழவும் முடியும். இல்லாமல் எவ்வளவு நேரம் செலவு பண்ணாலும் சரி, சுபாவத்தில் அவரோடு ஒத்து போகாமல் அவரோடு நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா? சுபாவத்தோடு ஒத்து போனாதான் நாம கொஞ்ச நேரம் செலவு பண்ணாலும் அவரிடத்துல ஒரு இன்டிமேசி நம்மால உருவாக்க முடியும். இல்லைன்னா நேரத்தை செலவு படி பிரயோஜனம் இல்லை. நேச்சரை நம்ம சரி பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்போ தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது சுபாவத்தில் தான் கர்த்தர் அவனை தன்னை போலவே உண்டாக்குனார். அவனை மாதிரியே பார்க்க, அவனை மாதிரியே பேச, அவனை மாதிரியே சிந்திக்க, அவனை மாதிரியே இருக்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எவ்வளவு தெளிவா கர்த்தர் அதை சிந்திச்சு உண்டாக்குறார். ஏன்னா அதோட நோக்கம் என்ன? ஃபெலோஷிப், நெருக்கமாக இருக்கணும். அந்த நோக்கத்துக்கு அப்படி உண்டாக்குனார். அப்படி கர்த்தர் உண்டாக்கி மனிதனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். அவங்களோட டெய்லி வந்து பேசுறாரு, பழகிறாரு, ஈக்குவலா இருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவரை போலவே சிந்திக்க முடிந்த ஆதாமினால் பெயர் வைக்க முடிஞ்சது. எல்லாமே அதனாலதான் சாத்தியமாச்சு. ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. மனிதனும் ஆவிக்குரிய ஒரு மகிமையினால் மூடப்பட்டிருக்கிறான், அவரும் மகிமையோடு வராரு, இவனும் மகிமையில மூடப்பட்டிருக்கிறான். ஈக்குவலா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. கடைசியிலே இவருடைய வாழ்க்கை எங்க தடை வந்துச்சுன்னு பார்க்கும்போது பாவம் பிரவேசிக்கும் பொழுது தடை வந்தது. இது எப்படி வருது பாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும்,
சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும்
சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று,
புசிக்க வேண்டாம் என்று
தேவன் சொன்னது உண்டோ என்றது.
தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும், தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள்,
அந்த
விருட்சம்,
புசிப்புக்கு நல்லதும்,
பார்வைக்கு இன்பமும்,
புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க,
விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து, புசித்து, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்,
அப்பொழுது
அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, அத்தி இலைகளை தைத்து, தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்.
போதும், தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த வேத பகுதியை நேற்று நான் இதை உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது, பிசாசு எப்படிப்பட்ட ஒரு பொய்யன் என்பதற்கு உச்சக்கட்டமான ஒரு வேத பகுதி. பிசாசு நம்ம சாதாரணமா நீங்க ஈஸியா எடை போட்டுறாதீங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து அவனை சொன்னார். உண்மையா சொல்றேன், கர்த்தரோடு இருக்கிற உறவை பிரிக்கிறதற்கு அவன் எக்கச்சக்கமான பொய்களை நமக்கு நேரம் அவிழ்த்து விடுவான். அது பொய் மாதிரியே தெரியாது. அந்த பொய் உண்மையா இருக்கிற வேத வசனங்களை கூட மேற்கொள்ளக்கூடிய தந்திரமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். இந்த இடத்த நீங்க கவனிக்கும்போது உங்களுக்கு நான் சில வசனங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன், அப்ப நீங்க கவனிங்க. இப்பொழுது ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இருக்கிறாள். ஆதாம் எங்க போனான்னு தெரியல. இப்போ ஏவாள் அங்க இருக்கும் பொழுது சாத்தான் சர்பத்திற்குள் புகுந்து அதன் வழியாய் வந்து ஏவாளோடு பேச ஆரம்பிக்கும். அதனுடைய நோக்கம் எல்லாம் ஒரே காரியம், இவர்களை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். அந்த ஒரே மோட்டிவோடு வருது. வந்ததை எடுத்த உடனே கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு டைரக்டா ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு க்வெஸ்சன் ஒன்று ரைஸ் பண்ணுது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது கேட்ட முதல் கேள்வி. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொல்லாத ஒன்றை சொன்னாரா என்று ஒரு கேள்வி எழுப்புது. அதே பேஜில் அதுக்கு நேர இந்த பட்ல திரும்பி பாருங்க, 16 வசனத்தை வாசிக்கலாம். 2 அதிகாரம் 16 வசனம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும், புசிக்கவே புசிக்கலாம்,
போதும். அதுக்கு நேர பக்கத்துல இந்த வசனம் இருக்குது, புசிக்கவே புசிக்கலாம். தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அவன் அதே காரியத்தை அப்படியே ரிவர்ஸ்ல கேக்குறான். சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அடுத்தது பாருங்க, 3 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம்
ஸ்திரீயை நோக்கி
நீங்கள் சாகவே சாவது இல்லை.
அப்ப வந்து தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புசிக்க கூடாதான்னு கேட்டான். First question. அதுக்கு பிறகு ஏவாள் அடுத்த கான்வர்சேஷன்ல சொல்ற, தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாது. இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். உடனே பிசாசு அடுத்த வார்த்தை சொல்றான், நீங்கள் சாகவே சாவது இல்லை. இரண்டாம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம், 17.
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
சாகவே சாவாய் சொன்னார். இவன் என்ன சொல்றான், சாகவே சாவது இல்லைங்கிறான். அவர் எல்லாத்தையும் புசிக்கலாம்னு சொன்னாரு, இவன் எல்லாத்தையும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரான்னு கேட்டான். ரிவர்ஸ்ல கர்த்தர் சொன்னார், இதை தோட்டத்தில் நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சேன்னா சாகவே சாவாயினாரு. இவன் சொல்றான், அதை மட்டும் நீ புசிச்சேன்னா சாகவே சாவது இல்லைங்கிறான். இப்போ அவனுடைய பொய் எவ்வளவு டெக்னிக்கா கொண்டு வரான், டைரக்டா அவனுடைய பொய்யை அவிழ்த்து விடாமல் ஸ்மூத்தா உங்களுக்கு கூட என்டர் ஆகிறான். இதை நீங்க அடுத்தது காரியத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த 5 வசனத்தை வாசிக்கலாம்,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்,
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்,
நீங்கள் நன்மை தீமை அறிந்து,
நீங்கள் நன்மை தீமை அறிந்து
தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும்,
தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும்
தேவன் அறிவார் என்றது.
தேவன் அறிவார் என்றது. இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா 7 வசனம் என்ன சொல்லுது, அதை புசித்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னு போட்டிருக்கு. அப்ப பிசாசு சொல்றது உண்மை மாதிரி தானே இருக்குது, சுத்த பொய்யானா. எழுத்தின்படி பாத்தீங்கன்னா அவன் சொன்னதுதான் கரெக்டா இருக்கிறது போல இருக்கும், கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. நீங்க இதை ஆவிக்குரிய சென்ஸ்ல இதை நீங்க படிக்கலாம், இந்த வேத வசனம் எல்லாம் பிசாசு சொல்றதா கரெக்டா நடந்து போச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா எதுவுமே கரெக்டா நடக்கல, எல்லாமே பொய். அப்ப இந்த வசனத்தினுடைய காரியத்தை நம்ம கொஞ்சம் உள்ள ஆழமா பார்க்கணும். இந்த சாத்தான் வந்து கேட்கிறான், இதை புசிக்கும் நாடிலே இதை நீங்க தேவனாகிய கர்த்தர் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம்னு சொன்னதுண்டோ? இல்ல, கர்த்தர் வந்து எல்லாத்தையும் புசிக்கலாம்னு சொன்னார். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம், வசனத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கையை டைவர்ட் பண்றதுதான் பிசாசுடைய முதல் நோக்கம். கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுடைய நோக்கம் எப்படின்னா, டைரக்டா வந்து நம்மளை வந்து கர்த்தர் விட்டு பிடிச்சு இழுத்துட்டு போகாமனால முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ பிள்ளையை நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா உங்களை வந்து கர்த்தரை விட்டு பலவந்தமா உங்களை இழுத்துட்டு போக அவனால் கண்டிப்பா முடியாது. அவன் செய்யற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை விட்டு அவங்களை வெளியே எடுத்துட்டு போவான். தேவன் புசிக்க சொன்னதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஒரு டவுட் கிரியேட் பண்ணான், ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணான். அப்போ அந்த பேசப்பட்ட வசனம் அன்றைக்கு நமக்கு எழுதப்பட்ட வசனம், நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பைபிள். பைபிள் இருக்கிற காரியத்திற்கு எதிர்மறையான ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்திலே வருகிறது என்றால், அதற்கு எதிர்மறையான காரியத்தை உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், அந்த காரியத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறான். எதிர்மறையான காரியம், தேவன் புசிக்க சொன்னதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் என்ன நடக்கும் சொல்லும் பொழுது அதுதான் முக்கியமா ஹைலைட் பண்ற வேண்டிய விஷயம். என்ன, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 7 திறந்துதான் போட்டிருக்கு, நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். நாம் நன்மை தீமை அவளுக்கு தெரிஞ்சது. இப்ப நல்லா கவனிக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிற பொய்யுடைய ஆழத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும். இப்ப திறந்துச்சே, இவன் சொன்ன கண்ணு திறக்கப்பட்டதும் உண்மையிலேயே உங்களுடைய கண்கள் அதுல என்ன நடந்துச்சு என்பதும் டோட்டலா வேற. இவர்களுக்கு ஏற்கனவே கண்ணு திறந்துதான் இருக்குது, புரியுதா? ஏற்கனவே உங்க கண்ணு திறந்துதான் இருக்குது. எப்படிப்பட்ட கண்ணு? ஆவிக்குரிய கண்கள் இவங்களுக்கு ஏற்கனவே திறந்துதான் இருக்குது. அதனாலதான் எதை பார்க்கும் பொழுது தேவன் பார்க்கிறது போலவே பார்த்தாங்க. புதுசா உங்களுக்கு கண்ணு திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டு தான் இருந்தது. அதனாலதான் ஆவியா இருக்கிற தேவனை அவங்களால பார்க்க முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இப்ப எல்லாருக்கும் டக்குன்னு திறந்துச்சுன்னு வச்சுங்க, இங்க அட்மாஸ்பியர் அப்படி வேற மாதிரி ஆயிடும். ஆவிக்குரிய கண் இப்ப எல்லாருக்கும் அடைக்கப்பட்டிருக்குது. அதாவது லிட்டரலா சொல்றேன், அந்த ஆவிக்குரிய கண் நமக்கு திறக்கப்பட்டு அட்மாஸ்பியர் வேற மாதிரி ஆயிடும். தேவனாகிய கர்த்தரை உலாவுகிறத அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தேவ தூதர்கள் அப்படி இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாமே தெரியும். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம நேர்ல மனுஷீகத்தில் ஒருத்தர் ஒருத்தருடைய பார்க்கறதை விட்டுட்டு அந்த காரியங்கள் நம்மை ஓட்டேக் பண்ணிடும். ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர், ஆவியா இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் வருகிறார். இவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனாலே இவர்கள் அந்த ஆண்டவரை நேரடியாக பார்த்தாங்க. அந்த ஆண்டவரோடு நேர பேசினாங்க. அவரும் இவங்களோட பேசினாரு. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி டோட்டல் அதே மாதிரி இருந்ததுனாலே ஒரே மாதிரி அவங்களால இருக்க முடிஞ்சது. ஏற்கனவே கண் திறந்ததா இருந்துச்சு. அப்ப சாத்தான் இந்த இடத்துல உன் கண் திறக்கப்படும் என்று சொன்னது பொய். ஏற்கனவே திறந்திருக்கிற கண் அதுக்கு மேல என்ன திறக்கிறதுக்கு என்ன இருக்குது? திறக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. இந்த தேவர்கள் அந்த வார்த்தை வரதால் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. ஒருவேளை இந்த தேவர்கள் என்பது தேர எதையாவது குறிக்குதோ? விழுந்து போன தேவர்கள் என்ன நீங்க தேவர்கள் சொல்றது? மற்ற ஜனங்க தேவர்கள் சொல்றாங்களே, எங்களுக்கு 33 கோடி தேவர்கள்ன்றாங்கல்ல. அப்ப அது போல விழுந்து போன தூதர்களை குறிக்கிறதோ என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வேத வசனத்தை நான் மூல பாஷையில் அது அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆராய்ந்து பார்க்கும்போது தேவர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏலோஹிம் என்ற வார்த்தை பைபிள்ல முதல் வசனத்திலே சொல்லப்படுகிற அதே ஏலோஹிம் தான் இங்கேயும் சொல்லப்படுது. ஆதியிலே தேவன் என்று சொல்லப்படும் பொழுது ஆதியிலே ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் அந்த முதல் வசனத்தில் இருக்குது. அதே வார்த்தை தான் இந்த 3 அதிகாரத்திலும் பார்க்கும் பொழுது நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இந்த 5 வசனத்தில் சொல்லப்படுதும் அதே ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் சொல்லப்படுது. அதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவர்கள் என்பது வேற ஏதோ விழுந்து போன தூதர்களோ வேற எதையுமே குறிக்காது. டோட்டலி பிதாவாகிய தேவனையே குறிக்கிறது. பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் ஒருமையானதுனால ஆதியில ஏலோஹிம் தேவன் என்று முதல் வசனத்தில் இருக்குது. இங்க இவங்க ரெண்டு பேர் இருந்ததுனால பிசாசு அதை வந்து புளூரல்ல சொல்றான். நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல. பிதாவாகிய தேவன் அவர் ஒருமையில சொல்லப்பட்ட தேவன். இங்க இவங்க ரெண்டு பேர் இருந்ததுனால நீங்களும் தேவர்களை போல மாறிடுவீங்க. ஆனா உண்மை என்ன? ஏற்கனவே இவங்க ஏலோஹிம் போலதான் இருந்தாங்க. இவங்களும் தேவரை போலதான் ஏற்கனவே இருந்தாங்க. ஏற்கனவே கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. இனி திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இவர்கள் தேவனை போலதான் இருந்தாங்க. அவரை மாதிரி சிந்திச்சாங்க, அவரை மாதிரி பேசினாங்க, அவரை போல ஈக்குவலா இருந்தாங்க, அதே ஞானத்தில் இருந்தாங்க. ஏற்கனவே இவர்கள் தேவனாகவே இருந்தாங்க, அதே போலதான் இருந்தாங்க. இனி இவங்க தேவர்களை போல மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இது எல்லாமே நூதனமாய் உள்ளே நுழைக்கப்பட்ட பொய்கள். ஏதோ அவங்களுடைய லெவல்ல இருந்து அவங்க மேல உயர்ந்து போறதுக்கு ஒரு வழி அவர் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிலைமை என்னன்னா, மேலான நிலைமையில் இருந்து அவங்கள கீழே இறக்கி விடுறதுக்கு தான் அவன் இப்படி சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், வேத வசனம் ஒன்றுதான் உங்களை மேலான நிலைமைக்கு கொண்டு போகும். மற்ற ஆலோசனைகள் எல்லாமே உங்களுடைய மேலான நிலைமையிலிருந்து கீழே உங்களை இறக்கிடும். தெரியுமா? வேத வசனத்திற்கு புறம்பான எந்த ஆலோசனையிலும் நீங்கள் நடந்தால் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற மேலான நிலைமையிலிருந்து நீங்கள் இறங்கி விடுவீர்கள். பிசாசு கொடுக்கிற எந்த ஒரு ஆலோசனையிலும் நீங்கள் ஸ்டெப் வைப்பீங்களானால் உங்கள் மேன்மையிலிருந்து நீங்கள் இறங்கிடுவீங்க. ஆண்டவன் நம்மை மேன்மையா வச்சிருக்கிறார், அதிலிருந்து நம்ம இறங்கிடுவோம். அப்ப பிசாசானவன் இந்த இடத்துல சொன்னதெல்லாம் நடந்தது போல இருந்துச்சு, கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு அந்த பார்வை போய் கடைசியிலே மாம்ச கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இதத்தான் அவன் வேற மாதிரி கொண்டு போறான். ஏற்கனவே திறந்த அந்த ஆவிக்குரிய கண்ணு போயிடுச்சு. கடைசியில மாம்ச கண்கள் தான் திறந்துச்சு. அவங்க மேல போவீங்கன்னு சொன்னா ஆனா நடந்ததுன்னு அவங்க கீழே போயிட்டாங்க. இப்பொழுது ஆண்டவரை பார்க்க முடியல. இந்த கண்களை வைத்துக் கொண்டு மாம்ச கண்கள் ஆண்டவரை பார்க்க முடியல. பயமும் திகிலும் அவர்களை பிடிச்சது. குற்ற உணர்வு வந்தது. ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ள வேண்டிய நிலைமை வந்துச்சு. சுபாவம் மாறி போச்சு. அதனால் அவரோடு பழக முடியாத நிலைமை வந்துருச்சு. பாவம் வந்தது. பரிசுத்தரோடு நிக்க முடியாத ஆயிடுச்சு. எல்லாமே மாறி போச்சு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் பிசாசினால் மேலான ஸ்தானத்திலிருந்து தேவன் உண்டாக்கின திட்டத்திலிருந்து மனிதனை சாத்தான் கீழே தள்ளினான். அப்படி தள்ளப்பட்ட மனுஷன் அதே காரியத்தில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. பின்பு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அனுப்பி இப்பொழுது அவர் மூலமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவரை கொண்டு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இழந்து போன இந்த ஆவிக்குரிய கண்களை மீண்டும் நமக்கு கொடுக்கிறார். கண்ணை திறந்துறாரு. அதனாலதான் அந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார், காதுகளை கர்த்தர் திறக்கிறார். ஸ்பிரிச்சுவலாம் இப்ப நீங்க வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? முதல் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
பிதாவின் மடியில் இருக்கிற,
பிதாவின் மடியில் இருக்கிற
ஒரே பேரான குமாரனே,
ஒரே பேரான குமாரனே
அவரை வெளிப்படுத்தினார்,
அவரை வெளிப்படுத்தினார். நல்லா பாருங்க, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடமாடுகிற ஒரு தேவனாகிய கர்த்தராகவே இருந்தார். பூமியிலே மனிதனாய் எல்லாருடைய பார்வைக்கும் நேர பார்க்கக்கூடிய விதத்தில் நடமாடுகிற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் அவர் இருந்தார். முழுக்க முழுக்க அவர் தேவனாய் இருந்தார். ஒருவனும் தேவனை கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்தார். அவர் நடந்த போது எல்லா கண்களும் அவரை பார்த்துச்சு. கண்ணு பார்வை உள்ள எல்லாருமே அவரை பார்த்தாங்க. காது உள்ள எல்லாருமே அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க. ஆனால் எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டதா இருக்குல்ல, எல்லாருடைய காதுகளும் திறக்கப்பட்டதா இருக்குல்ல, எல்லாருமே அவரை பார்த்தாங்க, எல்லாருமே அவரை கேட்டாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா வெளிப்பட்டார்? இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து நடமாடுகிற தேவனாகவே இந்த உலகத்துல வந்து காட்சி கொடுத்தார். பிதாவை அப்படியே காமிச்சார், அவர் தான் வெளிப்படுத்தினார். ஆனால் பார்த்தவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிதாவை பார்த்தாங்களா? இல்ல. கேட்டவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து இடத்துல பிதாவை கேட்டாங்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க எல்லாம் அவருக்குள் தேவனை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கேட்டவர்கள் எல்லாரும் அவருடைய பிதாவாகி தேவனை கேட்கவில்லை. நாசரேத்தூருக்கு வராங்க, இயேசுவை தச்சனாக தான் பார்த்தாங்க. அவருக்குள் தேவனை யாருமே பார்க்க முடியல. அப்படி சொந்த சகோதரர்கள் அவர் ஒரு பெருமை உள்ளவராக தான் பார்த்தாங்க, அவருக்குள் தேவனை பார்க்க முடியல. அவருடைய உறவினர்கள் இனத்தார் எல்லாம் அவர் மதிமயங்கி திரிகிறார், நாங்க அவர் ஒரு பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க, அவருக்குள் தேவனை பார்க்க முடியல. பரிசேயர்கள் எல்லாம் நீ பிசாசு பிடித்தவன் தானே, நாங்க அவர் ஒரு பிசாசு பிடித்தவனா தான் அவரை இயேசுவை பார்த்தாங்க, அவருக்குள் தேவனை பார்க்க முடியல. அவரை பார்த்தாங்க, லிட்டரலா அவரை பார்த்தாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசாசு தான் தெரிஞ்சது. இயேசுக்குள் தேவனை பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துக்குள் தேவனாகிய கர்த்தரை கேட்க முடியல. இந்த வேத பாரகர் பரிசெயர் எல்லாருமே அவரை பார்த்தாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க, ஆனால் அவர்கிட்ட குற்றத்தை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. இதனாலதான் சொன்னாரு, நீங்க பார்த்தால் நீங்களே குருடர்கள் அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்களெல்லாம் பார்த்து சொன்னாரு, நீங்கள் கேட்டால் நீங்கள் செவிடர்கள். உங்க கண்ணு திறக்கப்படல, காதும் திறக்கப்படல. அப்போ இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை தெய்வமாய் பார்க்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களே இயேசுவை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கிறாங்க. புத்தரோடும் காந்தியோடும் சேர்த்து இயேசுவை பார்க்கறாங்க இல்லையா? உலகத்தில் மனுஷர்கள் புத்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் காந்தியும் சேர்த்து ஒன்னா பார்க்கறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. அவரை தெய்வமாய் பார்க்கறது யாருக்கு முடியும்னா, யாருக்கு கர்த்தர் கண்களை திறக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இயேசுவை தெய்வமா பார்க்க முடியும். யாருக்கு கர்த்தர் காதுகளை திறக்கிறாரோ அப்பதான் அவரை தெய்வமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். இல்லாத பட்சத்தில் இயேசுவை ஒரு தச்சனாகவோ, ஒரு பைத்தியக்காரனாகவோ, ஒரு பிசாசு பிடித்தவனாகவோ, அல்லது சாதாரண ஒரு மனிதனாகத்தான் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான விதத்தில் நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் திறந்திருக்கிறார். ரட்சிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. ரட்சிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பெரிய பொக்கிஷன் எல்லாருக்கும் கிடைக்காது. வேதத்தை தலைகீழ கரைச்சு குடிச்சவனுக்கு கூட கிடைக்காது. ஆண்டவர் இருதயத்தை திறக்கிறவனுக்கு மட்டும்தான் கண்ணும் திறக்கும், காதும் திறக்கும். மற்றவனுக்கு இது திறக்கப்படவே திறக்கப்படாது. சரி, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்தார்? ஏன் நமக்கு கண்ணை திறந்தார்? ஏன் நமக்கு காதை திறந்தார்? இதுதான் இப்ப நமக்கு முக்கியமான விஷயம். இப்ப கண்ணை திறந்து யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். காது திறக்கப்பட்டிருக்குது, யாரை கேட்கணும்? இயேசுடைய சத்தத்தை கேட்கணும். புரியுமா? அதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துறார். நீங்கள் பைபிளை திறக்கும் பொழுது, குறிப்பாய் புதிய ஏற்பாட்டை நீங்கள் திறக்கும் பொழுது, ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்கள் இயேசுவை பார்க்கிறீர்கள். புதிய ஏற்பாடு முழுவதும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை திறக்கிறீங்கன்னா பேஜுக்கு பேஜ் ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்கள். பைபிளை திறக்கும் பொழுது ஒரு புத்தகமாய் திறக்காதீங்க. புரியுதா? பைபிளை திறக்கும் போது ஒரு புத்தகமாய் திறக்காதீங்க. பைபிளை திறக்கும் பொழுது ஒரு ஆறுதலுக்காக படிக்காதீங்க, கடமைக்காக பார்க்காதீங்க. வேதத்தை நீங்கள் திறக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை நீங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்பட்ட கண்களோடு நீங்கள் வேதத்தை பார்க்கணும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படி திறக்கப்பட்ட காதுகள் உள்ளவர்களாய் நீங்கள் வசனத்தை படிக்கணும். பைபிளை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு அடுத்த லெவல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிளை திறக்கும் பொழுது இயேசுவை பார்க்கணும், இயேசுவை கேட்கணும். பைபிள் நீங்க அவருடைய லைஃப்ல வந்து ரெண்டு காரியத்தை பிரிக்கலாம். ஒன்னு அவருடைய வாழ்க்கை, ரெண்டாவது அவருடைய வார்த்தை. நாலு சுவிசேஷத்தை நீங்க படிக்கிறீங்கன்னா எப்படி படிக்கணும்னா, ஒன்னு அவருடைய வாழ்க்கை இது பார்க்கிறது, இன்னொன்னுடைய வார்த்தை கேட்கிறது. ரெண்டையும் தான் நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வரார், அவரை குற்றப்படுத்துறாங்க. அவர் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்? அவரை புகழ்ந்து பாராட்டுறாங்க, அவர் எப்படி நடந்து கொண்டார்? அவருடைய சொந்த சகோதரர் அவரை கேவலப்படுத்துறாங்க, எப்படி நடந்து கொண்டார்? அவருடைய சீஷர்கள் அவரோடு இருக்கும்போது அவங்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார்? வாழ்க்கையை பாருங்க. அந்த வாழ்க்கையை பார்த்து 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 உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவர் என்னென்ன பேசுறாரு? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்கள் பேசுறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. நீங்கள் ஆவியில் எளிமையா இருங்க, நீங்க தாழ்மையா இருங்க சொல்றாரு. அவர் வாழ்க்கையை பாருங்க, அவர் எப்படி தாழ்மையா இருந்தார், வாழ்க்கையை பாருங்க. அவர் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எப்படி வாழணும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அதை கேளு. பைபிளை திறக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பாருங்கள், இயேசுவை கேளுங்கள். அதுக்குதான் நம்முடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பார்க்கணும், ஏன் கேட்கணும் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நீங்க நல்லா அதிகமாய் பார்த்து அதிகமாய் அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. ஆமென். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய குட்டி குட்டி தினகரன் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பேசுறது, அதே மாதிரி கண்ணம் முடிக்கிறது, அதே மாதிரி தலையாட்டுறது, அதே மாதிரி பாடுறது, அதே டோன்ல மிமிக்ரை பண்ணி பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் இருக்குதுல்ல. இது எப்படி வருது? வேற ஒண்ணும் இல்ல, போட்டு போட்டு அவர் பேசுறத பார்த்து 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 அதே காரியத்தை அப்படியே கேட்டு 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 அந்த ஸ்டைல் அப்படியே கத்துக்கிட்டு டூப்ளிகேட் ஆயிடுறாங்க. நம்ம டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஒரிஜினல் இயேசுவாய் நம்ம மாறணும். ஆமென். நம்ம எந்த ஒரு மனுஷன மாதிரி ஆகக்கூடாது. தினகரனை பார்த்தா தினகரன் மாதிரி ஆகலாம், இயேசுவை பார்த்தால் இயேசுவை போல் மாறலாம். ஆமென். இயேசுவை பார்த்தால், அவரை பார்த்து பார்த்து பார்த்து, அவரை கேட்டு கேட்டு கேட்டா இயேசுவை போல் மாறிடலாம். ஆமென். இவ்வளவுதான் காரியம். ஏன்னா கர்த்தருடைய நோக்கம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே நோக்கம்தான். மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். அது கொஞ்ச காலம் ஓடிச்சு, சாத்தான் அதை கெடுத்து போட்டான். அவன் கெடுத்துட்டதுனால தன்னுடைய மைண்ட் அவர் மாத்திக்கிட்டாரா? கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நம்மளை குறித்து, ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு
முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை எல்லாம் முன்குறித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். எதுக்காக? தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர் தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் மாத்திக்கவே இல்லை. ஆதாமின் இடத்துல அதை செஞ்சார், ஃபெயிலியராச்சு. அதனால அவர் தன் எண்ணத்தை மாத்திக்கல, தன் திட்டத்தை மாத்திக்கல. அதே காரியத்தை தான் ரட்சிக்கப்பட்ட நம்ம இடத்துலையும் கர்த்தர் கொண்டு வர்றார். நம்மளும் இயேசுவை போல, இயேசு கிறிஸ்து பிதாவை போல இருந்தார், நம்மளை இயேசுவை போல நம்மளை மாத்துறார். பிதாவை யாரும் பார்க்க முடியல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்க முடியும். அன்னைக்கு நேரடியா பார்த்தாங்க, இன்னைக்கு பைபிள்ல நம்ம இயேசுவை பார்க்கணும். ஒரு மனிதனாய் எப்படி தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்தார், இது தொடரணும். ஒவ்வொரு நாளிலும் உங்க வாழ்க்கையிலே பைபிளை திறக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பாருங்கள். பைபிளை திறக்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்றதை கேளுங்க. இதை உள் வாங்கி கொண்டே இருங்க. நான் இப்படித்தான் இருக்கணும்னு என்னை இயேசு காட்டுறார். நான் இப்படிதான் இருக்கணும்னு இயேசு என்னை பத்தி பேசுறார். இதே நோக்கத்தோடு பைபிளை திறங்க, இதே நோக்கத்தோடு பைபிளை பாருங்க, இதே நோக்கத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்துல கேளுங்க. இயேசுவே நீங்க இப்படி இருந்தீங்க, நான் இப்படி இருக்கணும். இயேசுவே நீங்க இப்படி பேசுறீங்க, நான் இப்படி இருக்கணும். நீங்க இப்படி வாழ்ந்தீங்க, நான் இப்படி வாழணும். இந்த வாழ்க்கை எனக்கு வேணும். நீங்க செஞ்சது போலவே நானும் செய்யணும். நீங்க இவங்களுடைய சுபாவங்கள் அதெல்லாம் அப்படி எனக்கு வேணும். அவருடைய சுபாவங்களை பைபிள் எப்படி எல்லாம் பாக்குறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எவ்வளவு தூரம் போடு தெரியுமா? கர்த்தருடைய வருகை வரைக்கும் இது போயிட்டே இருக்கணும். அப்பதான் கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திக்க முடியும். கடைசியை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 3:3 வாசிக்கலாம். 1 யோவான் 3:3.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே,
இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே,
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்.
நம்ம தேவ பிள்ளைங்கிறதே பிதாவின் அன்பினால் கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அப்புறம்
உலகம் அவரை அறியாதபடியினாலே
நம்மையும் அறியவில்லை.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
ஆகிலும்
அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக,
அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி
நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
அவர் மேல், அதாவது அவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார், நானும் அவரை போலவே இருந்து அவரை சந்திக்க போகிறேன் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வரப்போறார், நம்புறீங்களா? அவர் வெளிப்படும் பொழுது அவர் என்னையும் அவரை போலவே மாற்றி என்னை கொண்டு போக போகிறார், நம்புறீங்களா? இதை நம்புனீங்கன்னா தினமும் அவரை மாறியே மாறுவதற்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்வோங்கிறார். இப்போ நம்ம கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறோம், நின்று நம்முடைய முகத்தை சரிப்படுத்துறோம், நம்மளுடைய காரியத்தை சரிப்படுத்தி நம்மளை கரெக்ட் பண்றோம். இந்த கண்ணாடியில நீங்க நிற்கும் போது, உலகத்தில் ஒரு கண்ணாடி முன்ன நிற்கும் போது உங்க முகம் தெரியுது. ஆனால் இந்த கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில இயேசு தெரிவார். புரியுதுங்களா? ஒரு பக்கத்தில் இயேசு தெரிவார், இன்னொரு பக்கத்தில் குறைவுள்ள நம்மளும் தெரிவோம். இப்ப இந்த குறைவுள்ள நம்ம இயேசுவை பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணணும். ஆமென். அவரை மாதிரியே நம்மளை கரெக்ட் பண்ணணும், அவரை பார்த்து பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணி கரெக்ட் பண்ணணும். பைபிளை எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு பக்கத்துல இயேசுவை பாருங்க, இன்னொரு பக்கத்துல உங்களை பாருங்க. நீங்க எங்கெல்லாம் கரெக்ட் ஆகணும்னு அவரை பார்க்கும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அவரை பார்க்கும் போது நம்முடைய குறைவு நமக்கு தெரியும். வேற யாரோட உங்களை பார்க்காதீங்க, வேற எந்த மனுஷனோடையும் உங்களை பார்க்காதீங்க, இயேசுவோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க. இவருக்கு நான் எப்படி இருக்கிறேன், உங்க லைஃப யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்தில் கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க, அவன் இப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான். யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை இயேசுவோடு கம்பேர் பண்ணுங்க. அவருக்கு நான் எப்படி, அவருக்கு எனக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு, கம்பேர் பண்ணி எந்தெந்த இடத்தெல்லாம் தப்பு இருக்குதோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அவர் வரும்பொழுது அவரை மாதிரியே இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அவர் வரும்பொழுது அவரை போலவே நம்ம அவரை சந்தித்து அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதனால கர்த்தர் இன்றைக்கு நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இயேசுவை பார்ப்பதற்காக. பைபிளை கொடுத்திருக்கிறார் எதுக்கு? இயேசுவை கேட்கிறதற்காக. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கலாம், ஆனா எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் கண்ணு திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இயேசுடைய சத்தத்தை கேட்கும் முடிக்கு அவருடைய குரலை, ஆவிக்குரிய குரலை கேட்க முடியும். இல்லைன்னா இது ஒரு சாதாரண புத்தகம் தான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இங்க இயேசு இருக்கிறான்றது தெரியும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அவருடைய சத்தம் கேட்கும். ஏன்? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய காதுகள் கேட்கக்கூடியதாய் இருக்கிறது. இதை கர்த்தரே உண்டாக்கினார். கேட்கிற காதும் காண்கிற கண்களும் தேவன் உண்டாக்கினார். இதை வேற யாரும் உண்டாக்க முடியாது, கர்த்தர் நமக்குள் உண்டாக்கி இருக்கிறார். பார்த்துட்டே இருங்க இயேசுவே, கேட்டுக்கிட்டே இருங்க இயேசுவே, மாறுங்க அவரை மாறி, சீக்கிரம் அவர் வரப்போகிறார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. கேட்கிற காதும் காண்கிற கண்களும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இது சரீரத்தில் காணப்படுகிற கண்களையோ காதுகளையோ சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் அவரை பார்த்தாங்க. ஆனால் அவர்களை பார்த்து சொன்னார், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் அவரை கேட்டாங்க, ஆனா கேட்கிறவங்களை பார்த்து சொன்னார், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் அவரை பார்த்தாங்க, ஆனால் அவரோட பார்த்து சொன்னார், குருடராகிய பரிசெயரே உனக்கு ஐயோ. பார்க்கிறவன் எல்லாம் இயேசுவை தெய்வமாய் பார்க்கல. இயேசுவை தெய்வமாய் பார்க்காதவன் எல்லாம் குருடர்கள். இயேசு கிறிஸ்துவை தேவ சத்தமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்காதவன் எல்லாரும் செவிடர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். அன்றைக்கு பிசாசு பொய் சொல்லி மனுஷனை ஏமாத்தனா, இதை புசிக்கும் நாடிலே கண் திறக்கப்படும் சொல்லி ஏற்கனவே திறந்திருந்த கண்களை அவன் அடைத்து போட்டுட்டான். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல மாறுவீர்கள் சொல்லி பொய் சொன்னான். அவங்க ஏற்கனவே தேவர்களைப் போலதான் இருந்தாங்க, அதை மறைச்சு பொய் சொல்லிட்டான். ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை ரட்சித்து நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு. பிசாசு கொடுக்கிற ஆலோசனை என்னைக்குமே உங்களை உயர்த்தாது, உயர்த்துற மாதிரி இருக்கும், ஆனா அது உங்களை தாழ்த்திடும். பிசாசு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த குறுக்கு வழி நம்மளை மேல கொண்டு போற மாதிரி தான் இருக்கும், கேட்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை கீழே தள்ளிடும். நமக்கே தெரியாது. பைபிள் இருக்கிற வேத வசனங்கள் மட்டும்தான் உங்களை உயர்த்தி கொண்டு போகவே தவிர வேறு எந்த வார்த்தைகளும் உங்களை உயர்த்தாது, உங்களை கீழே தள்ளிடும். அதனாலதான் சொல்றது பைபிளை பிடிச்சுக்குங்க. பைபிள் மட்டும்தான் உங்களை உயர்த்தும், வேத வசனங்கள் மட்டும்தான் உங்களை மேன்மைப்படுத்தும், வேறு எல்லாம் உங்களை கீழே தள்ளிடும். வேத வசனங்கள், வேதத்தை பார்க்கும்படி, அதில் இருக்கிற இயேசுவை பார்க்கும்படி நம் கண்களை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படுகிறது என்பது பெரிய பாக்கியம். அவர் இந்த உலகத்தில் நடந்த மனிதனாய் நடந்த பொழுது கண்கள் திறக்கப்படாதவர்கள் அவரை தச்சனா பார்த்தாங்க, வைத்தியக்காரனா பார்த்தாங்க, பிசாசு பிடிச்சவரா பார்த்தாங்க, இப்படிதான் பார்த்தாங்க. காரணம் கண்ணு திறக்கப்படல. ஆனால் கண் திறக்கப்பட்டவர்களோ அவரை தெய்வமாய் பார்த்தார்கள். அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கல. அதே போல இன்றைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறார், ஆனால் எல்லாரும் அவரை தெய்வமா பார்க்க முடியறதில்லை. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து அவரை தெய்வமாய் பார்க்க வைத்திருக்கிறார். நம்முடைய செவிகளை கர்த்தர் திறந்து அவருடைய வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாய் கேட்க வைத்திருக்கிறார். பைபிளை திறக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையை பாருங்க, அவரை பாருங்க. ஏன்னா அவர் கண்ணை திறந்துட்டார்ல, அவரை பாருங்க. பைபிளை திறக்கும் பொழுதெல்லாம் அவர் காதை திறந்துட்டார்ல, அவர் சத்தத்தை அப்படியே கேளுங்க. அவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க, கீழ்படியுங்க. இதை செய்யும் பொழுது நாம் அவரை மாதிரியே மாறிடுறோம். அவரை பார்த்து அவர் சொல்றதை கேட்கும் பொழுது நாம் அவரை மாதிரியே மாறிடுறோம். அதற்காகத்தானே கர்த்தர் மனிதனை உண்டாக்கினாராம், அவரை போலவே இருக்கணும்ன்றதுக்காக. நாம் எல்லாரும் அவரை போலவே இருக்கணும், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில ஒரே முயற்சி, நான் இயேசுவை போல் மாற வேண்டும், நான் இயேசுவை போல் மாறணும். வேற யாரோ மாறி நான் மாறக்கூடாது, நான் இயேசுவை போல் மாற வேண்டும். அவரை பார்க்க போறேன், பார்க்க போறேன், பார்க்க போறேன், பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். என் இயேசுவை நான் பைபிளை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். பிதாவின் மடியிலிருந்து இறங்கின அவர்தானே பிதாவை வெளிப்படுத்தினார், வேற யாரும் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பிதாவை வெளிப்படுத்தினார். அவரை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பிதாவை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இயேசுவை பார்க்காமல் பிதாவை போல மாற முடியாது. இயேசுவை பார்க்கணும், அவருடைய காரியத்தை கேட்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். அவரை பாருங்க, பாருங்க, அவர் சொல்றதை கேளுங்க, கேளுங்க. ஜெபிச்சு அவரை போலவே இருப்பதற்கான பலனை கேளுங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அவர் வரும்பொழுது நாம் அவருக்கு ஒப்பாய் இருந்து அவரை தரிசிக்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவை தினமும் பார்த்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்து உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்க வாழ்க்கையை அதுல பார்த்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தத்திலே நாம் வளருவோம். கர்த்தர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறபடினால் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். மற்றவர்கள் அவரை தரிசிக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, அப்பா, உம்முடைய குமாரனாகிய இயேசு ராஜாவின் வருகை சமீபம். அவரை சந்திக்கிற நாளில் அவரை போலவே நாங்கள் மாறி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அதற்காகவே எங்களை முன்குறித்திருக்கிறீங்க. அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திருக்கிறீங்க. அவர் சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளையும் திறந்து கொடுத்துட்டீங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள கண்கள், பாக்கியம் உள்ள செவிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக சோத்திரம் அப்பா. உலகத்திலே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த பார்வை இல்லை, அவர்களுக்கு இந்த காதுகள் இல்லப்பா, அவருடைய கண்களும் காதுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கோ தேவரீர் கிருபையாய் எங்களுக்கு திறந்து கொடுத்திருப்பதற்காய் சோத்திரம். ஞானிகளுக்கும் கல்வியமான்களுக்கும் மறைத்து பாலகராயிருக்கிற எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக சோத்திரம் அப்பா. தேவரீர், இந்த வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளிலும் புடமிடட்டும். வேதம் இனி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாய் காணப்படட்டும். வேதம் ஒரு புத்தகம் அல்ல, அதில் இயேசு நீங்க இருக்கிறீங்க. வேதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அதில் தேவ சத்தம் நிறைந்திருக்கிறது. இந்த அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பதாக காத்துக் கொள்ளுங்க அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.